வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்துகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பூ குழுவினர் புற்றுநோயை பற்றி பேச வந்திருக்காங்க. நேயர்களே, புற்றுநோயை பற்றி ஒரு அரசவையில் நடக்கும் ஆலோசனை பற்றிய நாடகத்தை குறிஞ்சிப்பூ குழுவினர் பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, நாம கேட்கலாம். இனியதொரு பொழுதில் கூட இருட்டறையில் இருக்கின்ற எத்தனையோ இதயங்களின் கண்ணீர் கதைகளை இரத்த வரிகளால் காலத்திற்கு காட்ட கையில் ஏந்திய கேடயம். கல்லறை சடலங்களின் கால்பட்ட சுவடுகளை புரட்டினால்தான் எத்தனை சலனங்கள், எத்தனை சரித்திரங்கள் இந்த புற்றுநோயினால். அரசவை கூடத்தில் அதே ராஜ ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ பராக்கிரம, ராஜ குலத்திலக, ராஜ வைராக்கிய மாமன்னர் வருகிறார். பராக் பராக்.
வணக்கம் அரசே.
அமருங்கள் அமருங்கள், அனைவரும் அமருங்கள்.
மன்னர் மன்னா, தாங்களை காண மருத்துவ குழுவினர் வந்திருக்கிறார்கள்.
மருத்துவர்களா? அவர்கள் எதற்கு வருகிறார்கள்? நோயை குணமாக்க தெரியாதவர்களெல்லாம் மருத்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்.
மன்னா, சத்தமாக பேசாதீர்கள். நமக்கு ஏதாவது வியாதி என்றால் அவர்கள் தான் வைத்தியம் பார்க்க வேண்டும்.
ஆமாம், வியாதியை பார்த்து மருந்து தருகிறேன் என்று மக்களின் வருப்பணத்தை தான் சூறையாடுகிறார்கள்.
மன்னா, அவர்கள் அருகில் வந்துவிட்டார்கள். சத்தமாக பேசாதீர்கள், அவர்களுக்கு கேட்டுவிட போகிறது.
மன்னாதி மன்னா, நீர் வாழ்க, நின் கொடை வாழ்க.
தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? அரண்மனையில் அனைவரும் நலமுடன் தான் இருக்கிறார்கள். யாருக்கு என்ன, எதற்கு என்னை காண வந்திருக்கிறீர்கள்? இவ்வளவு காலம் வராத நீர் இன்று எதற்கு வந்துள்ளீர்?
அரண்மனையில் எல்லாரும் சுகமாக தான் உள்ளார்கள் மன்னா. நம் நாட்டு மக்கள் தான் புது புது பிணிகளில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
என்ன மருத்துவரை கூறுகிறீர்கள்? நாட்டு மக்கள் புது புது பிணைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்களா? அதை சரி செய்யாமல் அரசவையில் உமக்கு என்ன வேலை இங்கு? அமைச்சரே, வைத்தியர் இப்படி சொல்கிறார், தாங்கள் இதை பற்றி என்னிடம் ஒன்றும் கூறவில்லையே.
மன்னா, தாங்களிடம் இப்பொழுதுதான் கூறலாம் என்று நினைத்தேன். அதற்குள் வைத்தியரே வந்துவிட்டார்.
நம் நாட்டு மக்கள் நலமாக வாழதான் நான் இவ்வளவு சிரமம் மேற்கொள்கிறேன். அல்லும் பகலும் அயராமல் அவர்களுக்காக உழைக்கிறேன். ஆனால் அமைச்சரே, தாங்கள் வரிப்பணத்தை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீர் செய்வது?
மன்னா, தாங்கள் என்ன இப்படி கூறிவிட்டீர்கள்? தாங்களுக்குத்தான் நாட்டு மக்களின் நலத்தில் எவ்வளவு அக்கறை என்று எனக்கு தெரியாதா? அதில் எப்படி மன்னா நான் தவறு செய்வேன்?
மன்னா, தாங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் இவ்வளவு காலமாக மக்களுக்கு வந்த நோயை பற்றி பேச வரவில்லை. இப்பொழுது என்னவென்றே தெரியவில்லை. மக்களுக்கு திடீரென்று புது புது நோய் வருகிறது. அதன் காரணம் அறிய முடியவில்லை மன்னா.
வைத்தியரே, தாங்களே காரணம் அறிய முடியவில்லை என்று கூறுவதை என் மனம் ஒப்பவில்லை. நாட்டு மக்களின் நலனை காப்பாற்ற வேண்டியது ஒரு வைத்தியரான உமது கடமை. அதற்கு முழு பொறுப்பும் தாங்களே. அதனால் அடுத்த அரசவையில் இந்த காரணத்தை தாங்கள் கண்டிப்பாக என்னிடம் கூற வேண்டும். இது என்ன கட்டளை?
சரி மன்னா, கண்டிப்பாக இதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன்.
ஆகட்டும் வைத்தியரே, அதற்கான வேலையை பாருங்கள். அடுத்த அரசவையிலும் இதே போல் எனக்கு என்ன காரணம் தெரியவில்லை என்று சொன்னால் உமது தலை துண்டிக்கப்படும். சபை கலைந்தது.
குருவே, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்? தாங்கள் முகம் ஒரே வாட்டமாக உள்ளதே. அதற்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
ஒன்றுமில்லை சிசியா. அரசவையில் அரசர் மக்களுக்கு வரும் புதிய வியாதிக்கான காரணத்தை அறிந்து சொல்ல சொல்லியிருக்கிறார். அதுவும் அடுத்த அரசவை கூடும் போது கண்டிப்பாக சொல்ல சொல்லியிருக்கிறார். என்ன செய்வதென்றே புரியவில்லை.
இதற்காகவா இவ்வளவு கவலை? தங்களுக்கு மனக்கலக்கம் வேண்டாம். நான் இருக்கும் போது தங்களுக்கு என்ன வருத்தம்? கலங்காதீர்.
என்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை. வயதில் சிறியனான நீ அதை எப்படி கண்டுபிடிப்பாய்?
குருவே, கலங்காதீர். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். நான் கண்டுபிடித்து உங்கள் மனக்கலக்கத்தை அகற்றுவேன்.
இரண்டு நாள் கழித்து வைத்தியசாலையில்.
வணக்கம் குருவே.
வணக்கம் வணக்கம். என்ன, இரண்டு நாள் அவகாசம் கேட்டாய்? என்ன கண்டுபிடித்து விட்டாயா இல்லையா?
குருவே, அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டேன். ஏனென்றால் நான் உங்களுடைய சிஷ்யன் அல்லவா?
அது இருக்கட்டும். அது என்ன நோய் என்று முதலில் கண்டுபிடித்து விட்டாயா இல்லையா, அதை முதலில் சொல்.
சொல்கிறேன் குருவே. நம் நாட்டு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் அந்த நோயின் பெயர் புற்றுநோய் குருவே.
என்ன, புற்றுநோயா? இப்படிப்பட்ட ஒரு நோயை நான் கேள்விப்பட்டதே இல்லையே.
ஆமாம் குருவே, புற்றுநோய் தான் அதற்கு பெயர்.
நான் இத்தனை காலமாக வைத்தியராயிருக்கிறேன். இந்த நோயை பற்றி எனக்கு எதுவுமே தெரியவில்லையே. இது எதனால் வருகிறது? எப்படி வருகிறது? மனித உடலை எப்படி பாதிக்கிறது இந்த நோய்?
இது உடம்பை பாதிப்பை ஏற்படுத்துவதே தெரியாத குருவே. நாம் உடம்பில் எந்த உறுப்பில் அது பாதிக்கிறதோ அந்த உறுப்பு முழுவதுமாக பாதிப்பு அடைந்து கடைசி நிலையில்தான் அந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டதே தெரிய வரும். முற்றிய நிலையில் அவன் இறந்து விடுவதால் தான் குருவே அந்த நோயை பற்றி யாராலும் அறிய முடியவில்லை குருவே.
ஆமாம், நம் நாட்டு மக்கள் எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். அதனால்தான் என் மனம் மிகவும் வேதனை அளிக்கிறது. இத்தனை வருஷமாக நம் நாட்டில் இப்படிப்பட்ட நோய் பாதிப்பு வந்ததே இல்லை. திடீரென்று இந்த நோய் நம் நாட்டில் பரவுவதற்கு காரணம் என்னவோ நான் அறியவில்லை.
குருவே, நம் நாட்டு மக்களின் இந்நிலைக்கு காரணம் எதிர்நாட்டு மன்னனின் சூழ்ச்சித்தான் காரணம். நம் நாட்டின் மீது போர் தொடுக்க தைரியம் இல்லாததால் தான் இப்படிப்பட்ட குறுக்கு வழியை பயன்படுத்தி உள்ளான்.
மன்னர் என்றால் நேருக்கு நேர் போரிடுவதுதானே மரபு. ஏன் இந்த கோழைத்தனமான செயல் எதிரி நாட்டு மன்னனுக்கு?
நம் நாட்டு வளர்ச்சியையும் போர் திறமையும் பார்த்து பயந்து போய் குருவே கோழைத்தனமாக இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறார் எதிர் நாட்டு மன்னன்.
போரில் நேருக்கு நேர் சண்டை போட்டு வெல்பவனே உண்மையான அரசன். இப்படிப்பட்ட ஈன செயலை செய்பவன் எப்படி தன் நாட்டு மக்களை பாதுகாப்பான்? பாதகன்
குருவே, இப்பொழுது இருப்பவர்கள் மன்னர்கள் என்ற பொறுப்போடு மக்களுக்காக யார் பொறுப்புணர்ச்சியோடு தன் கடமையை செய்கிறார்கள்? தன் வெற்றியைத்தான் நிலைநாட்ட எண்ணுகிறார்கள்.
அவன் எப்படி இந்த நோயை நம் நாட்டிற்குள் கொண்டு வந்தான்? எதிரி நாட்டு ஒற்றன் நம் நாட்டுக்குள் ஊடுருவும் வரை நம் நாட்டு ஒற்றர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதை எப்படிதான் சரி செய்வது?
இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து வந்த நம் மக்களை தவறான பாதைக்கு இழுத்து சென்று விட்டார்கள் குருவே. செயற்கை உரங்களை போட்டால் அதிக விளைச்சலும் லாபமும் கிடைக்கும் என்று குருவே சில விவசாயிகளை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி விட்டார்கள் குருவே. நம் நாட்டு மக்கள் எப்பொழுதும் விவசாயத்தை பயன்படுத்துவது நன்கு மக்கிய சாணி உரம், சாம்பல், ஆடு மாடுகளில் இருந்து கிடைக்கும் எரு மற்றும் வேப்பம் புண்ணாக்கு, இழுப்பை புண்ணாக்கு, புன்னை புண்ணாக்கு, பலவிதமான செடி கொடிகளின் இலை சத்துக்கள் கொண்டுத்தான் நல்ல விளைச்சலை கொடுத்து நாட்டை செழிப்பாக்கினார்கள். நம் எதிரி நாட்டு மன்னரின் ஒற்றர்களின் மயக்க பேச்சால் நம் நாட்டில் சில விவசாயிகள் ஏமாந்து போய்விட்டார்கள் குருவே.
நம் நாட்டு விவசாயிகளோ நீ சொன்ன முறையின் மூலம் அதிக விளைச்சலை கொடுக்கிறார்கள். அப்படி இருந்தும் நம் நாட்டு விவசாயிகள் அந்த எதிரி நாட்டு ஒற்றர்களின் பேச்சிற்கு எப்படி ஏமாந்தார்கள்? அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்?
அதிக பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட வேலையை செய்துவிட்டார்கள்.
அதிக பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு விட்டார்களா? என்ன சொல்கிறாய்? நம் நாட்டில் இல்லாத செல்வங்களா? அதுவே மலை போல் குவிந்திருக்கிறதே. எப்படி நம் நாட்டு விவசாயிகள் இப்படி ஏமாந்து போனார்கள்? இவர்களுக்கு எப்படி நம் நாட்டுக்கு துரோகம் செய்ய எண்ணம் வந்தது?
அவர்கள் சுயநினைவோடு இதை செய்யவில்லை குருவே. அவர்களின் மனதை தடுமாற வைத்து உற்சாக பானத்தில் சில போதை தரும் வஸ்துக்களை கலந்து கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் குருவே.
என்ன, உற்சாக பானமா? அதைதான் நம் நாட்டு மன்னர் எப்பொழுதோ தடை செய்து விட்டாரே.
எதிரி நாட்டின் ஒற்றர்கள் மூலம் நம் நாட்டில் சில இடங்களில் உற்சாக பானத்தை விற்கிறார்கள் குருவே. அந்த உற்சாக பானத்தை அருந்தியதால் தான் நம் விவசாயிகள் ஏமாந்து விட்டார்கள் குருவே. நம் விவசாயிகளின் நிலத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறலாம் என்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்களை நயவஞ்சமாக வஞ்சித்து விட்டார்கள் குருவே.
இது எப்படி இத்தனை நாள் அறியாமல் போனது? நம் நாட்டு ஒற்றரையும் ஒற்றர்கள் இதை இன்னுமா தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்?
குருவே, இதை தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவர்கள் தெளித்த ரசாயனம் எந்த நிலத்தில் தெளித்தார்களோ உடனே அதை மேய்ந்த கால்நடைகள் அனைத்தும் இறந்துவிட்டன. கால்நடைகளுக்கே இப்படி ஒரு நிலைமை என்றால் அந்த நிலத்தில் வளர்ந்த தானியங்களை மக்கள் சாப்பிட்டால் எவ்வளவு பாதிப்படைவார்கள்?
என்ன, கால்நடைகளும் இறந்து கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் நம் நாட்டு மக்களை காப்பாற்ற உடனடியாக மருந்து கண்டுபிடித்தே ஆக வேண்டும். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை.
இதற்கு மருந்து என்று ஒன்று இல்லவே இல்லை குருவே. அதையும் ஆராய்ந்து விட்டேன். ஏனென்றால் இது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறது. மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் அது பாதிக்கும் என்று சொல்ல முடியாது. இதற்கு மருந்து என்று ஒன்று இல்லவே இல்லை குருவே. இந்த நோயை கட்டுப்படுத்த ரசாயன உரங்களை போட்டு தயாரிக்கப்படும் உணவை தவிர்த்து விட்டு இயற்கையான நம் விவசாயிகள் முன் உற்பத்தி செய்யும் முறையில் உணவுப் பொருட்களை பயன்படுத்தினால் இந்த நோய் உண்டாவதை வேண்டுமானால் தடுக்கலாம் குருவே. இப்போது நோய் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் வலியையும் வேதனையையும் கட்டுப்படுத்தலாம்.
நீ என் சிஷ்யன் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன், கர்வமும் கொள்கிறேன். நான் இப்பொழுது உடனே சென்று நம் அரசனை சந்தித்து எதிரி நாட்டு மன்னனின் சதியை கூறி நம் நாட்டு மக்களுக்கு இனி எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கான காரணத்தை கூறி நம் அரசனை நல்ல ஒரு ஆலோசனையை எடுக்க சொல்ல வேண்டும்.
அரசவையில்
அரசே அரசே
வாருங்கள் வைத்தியரே, ஏன் இந்த பதற்றம், எதற்கு இந்த கலக்கம்? தாங்களை நான் இந்த நேரத்தில் இங்கு எதிர்பார்க்கவே இல்லையே.
அரசே, நம் எதிரி நாட்டு மன்னன் நம்மோடு எதிர் நின்று போராட பயந்து நம் நாட்டை அழிக்க நம் நாட்டுக்குள் புதிய நோயை பரப்பியுள்ளான் அரசே. அரசே, நம் நாட்டு ஒற்றர்கள் இதை பற்றி எதுவுமே அறியாமல் இருக்கிறார்கள். நம் நாட்டு ஒற்றர்களை பலப்படுத்த வேண்டும்.
வைத்தியரே, தாங்கள் இதை அறியும் முன் நான் அதை அறிந்து விட்டேன். எதிரி நாட்டு மன்னனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அந்த வியாதியை குணப்படுத்த மருந்துகளை கண்டறியுங்கள். அதுதான் உமது வேலை.
இந்த நோயை பற்றி அறிந்த உடனேயே இதற்கான மாற்று மருந்தை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டேன் மன்னா. நம் நாட்டு மக்களை காப்பாற்ற என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் மன்னா. இது என்னுடைய கடமை மன்னா.
வைத்தியரே, இது உமது கடமை மட்டுமல்ல, எமது கடமையும் கூட தான். நம் நாட்டு மக்களை காப்பாற்றுவதே என் மிகப்பெரிய பணி. அதனை நானும் நிறைவேற்றுவேன். எதிரிகளிலிருந்து மட்டுமல்ல, நோயின் பிணையிலிருந்தும் காப்பாற்றுவேன். ராஜாதி ராஜ
வாழ்க வாழ்க.
மார்த்தாண்ட ராஜ கம்பீர
வாழ்க வாழ்க.
ராஜகுலத்துல
வாழ்க வாழ்க.
நேயர்களே, இவ்வளவு நேரமாக செயற்கை உரங்களை பயன்படுத்துவதனால் விளையும் உணவுகள் மூலம் புற்றுநோய் எப்படி வருதுன்னு நாடகம் மூலம் கேட்டோம் அல்லவா? இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக புற்றுநோய் வந்தவர்களுக்கான உணவு முறைகளை கேட்கலாம் வாருங்கள். புற்றுநோய் வந்தவர்களின் உடலை காக்க மட்டுமல்ல, புற்றுநோய் வராதவர்களுக்கும் உடலை காப்பதற்கான சிறந்த வழி உணவு முறைதான். ஏனென்றால் நம் நாட்டில் இயற்கை வழிமுறை உணவுகளே மிக சிறந்ததாக இருக்கிறது, சந்தேகமே இல்லை. இயற்கை உணவில்தான் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின் ஏபிசி மற்றும் இ முதலியவை உள்ளன. விட்டமின் மாத்திரைகளால் அதிக பலனில்லை. அதிகம் வேக வைக்காத பச்சை காய்கறிகளையும் பல வகைகளையும் தூய சத்துள்ள இயற்கை உணவுப் பொருட்களையும் உணவாக்கி கொள்ளவும். அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் சாப்பிடுவதை போலவே நாம் உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாகவும் உண்ணக்கூடாது. தேவை ஏற்படும் பொழுதும் உண்ணாமல் வெறும் வயிற்றை பட்டினி போடவும் கூடாது. அதிகமாக உண்பவர் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது உடலுக்கு நல்லதல்ல. அதிகமாக கொழுப்புள்ள சத்து உணவை உண்ணவே கூடாது. கொழுப்பு உணவை கலோரி அளவில் 30% ஆக குறைத்து கொள்ளணும். நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் ஆசிட் ஆகியவற்றை குறைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உணவிலும். கொலஸ்ட்ரால் அளவை ஒரு நாளுக்கு இவ்வளவு என்று குறிப்பிட்ட அளவிலேயே உடம்பில் சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் உணவில் அதிக அளவில் மாவு சத்து, பருப்பு வகைகள் மற்றும் பயிர் வகைகளை சேர்க்கவும். அதிக அளவில் பச்சை மற்றும் மஞ்சள் நிற காய்கறி பல வகைகள் உணவில் சேர்த்து கொண்டால் புற்றுநோய் மட்டுமல்ல வேற எந்த நோயுமே நம் உடம்பில் வராது. புரதச்சத்து அளவை போதிய அளவில் உண்ணவும். அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். மதுபானங்கள் கூடவே கூடாது. ஒரு நாளைக்கு 6 கிராம் அல்லது அதற்கு குறைவான அளவை உப்பையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கால்சியம் அளவை உடலில் சீராக வைத்திருந்தால் பற்களினால் ஏற்படும் நோய்கள் வரவே வராது. செயற்கையான வண்ணக்கலவைகளையும் வாசனை பொருட்களையும் உணவில் கலக்கவே கூடாது. அதிகமாக குளிர்பானங்களை குழந்தைகளுக்கு தரவே கூடாது. அதிக அளவில் நார்ச்சத்து உணவுகளையும் பலரசங்களையும் அருந்தலாம். இந்த முறையை நாம் பின்பற்றினால் உணவே அமிர்தம் என்று சொல்லுக்கேற்ப நோயற்ற வாழ்வை வாழலாம்.
எந்தெந்த காய்கறி மற்றும் பழங்களை எடுத்துக்கொண்டால் எந்தெந்த புற்றுநோயை தடுக்கலாம் என்று பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டால் வயிற்று புற்றுநோயை குணப்படுத்தலாம். சாத்துக்குடி பழங்களை எடுத்துக்கொண்டால் அனைத்து புற்றுநோயும் குணமாக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். சாத்துக்குடி தோல் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லது. கேரட்டை எடுத்துக்கொண்டால் வாய், நுரையீரல், இரத்த புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லது. அரிசி, கோதுமை போன்றவை எடுத்துக்கொண்டால் கணைய புற்றுநோய் மற்றும் அனைத்து புற்றுநோய்க்கும் இது மிகவும் நல்லது. தக்காளி, பீச் பழம், மிளகு, நெல்லிக்காய் இவை அனைத்தும் வயிற்று புற்றுநோய்க்கு மிகவும் நல்லது. முட்டை கோசையை எடுத்துக்கொண்டால் அனைத்து புற்றுநோய்க்கும் நல்லது. புரக்கோலியும் அனைத்து புற்றுநோய்க்கும் நல்லது. கேரட்டை எடுத்துக்கொண்டாலும் மார்பக புற்றுநோய்க்கு மிகவும் நல்லது. பீன்ஸ், அவரை, பட்டாணி வகைகளை எடுத்துக்கொண்டால் புற்றுநோய் செல்கள் பரவுவதை கட்டுப்படுத்தலாம். ஸ்ட்ராபெரி பழத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்து புற்றுநோய்க்கும் நல்லது. வெங்காயம், பூண்டு, பழங்கள், பயிர்கள், கீரைகள் மற்றும் பச்சை டீ இலைகளை சாப்பிட்டால் அனைத்து புற்றுநோய்களை குணமாக்கும். சோயா பீன்ஸை பயன்படுத்தினால் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் மார்பக புற்றுநோய் செல்களை பரவாமல் தடுக்கலாம். செரி பழத்தை பயன்படுத்தினால் கணைய புற்றுநோயை தடுக்கலாம். இவை அனைத்து பொருட்களை விட நம் தினசரி பயன்படுத்தும் உணவில் மஞ்சளை பயன்படுத்தினால் அனைத்து புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கலாம். மிக சிறந்த கிருமி நாசினி. உணவுகளை தினமும் உண்பது உடல் நலனுக்கு மிகவும் அவசியம். அவை அனைத்து வகை புற்றுநோய்களையும் நம் உடலை காப்பாற்ற உதவுகிறது. நோய் வந்தபின் காப்பதை விட வருமுன் காப்பதே மிக சிறந்த வழி. இதற்கு இந்த உணவு முறையே மிகவும் சிறந்தது.
இந்த உணவு முறை பெரியவர்களுக்கு மட்டுமல்ல சிறியவர்களும் பின்பற்றுவது மிகவும் அவசியம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருமே இந்த உணவு முறையை பயன்படுத்தலாம். புற்றுநோய் வந்த பின் போக்கும் வழியின்றி மருத்துவர் கைவிரித்ததால் மரண வாயிலில் நிற்கும் இடிந்த இதயங்களுக்கும், தலைவனை இழந்து தலைவிரி கோலமாய் வீதியில் நிற்கும் வெள்ளை புடவைகளுக்கும், மனைவியை இழந்து மாலுமே இல்லா கப்பலாய் காயாமரமாகிய காதல் உள்ளங்களுக்கும், இளங்கன்றுகளை இழந்து இரத்த கண்ணீர் வடிக்கும் இருண்ட தாயுள்ளங்களுக்கும் இதனை சமர்ப்பிக்கிறோம்.
மற்ற குழந்தைகள் போலவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இந்த வகையான உணவுகளை அருந்தலாம். வேக வைத்த உணவை எப்பொழுதும் கொடுப்பது நல்லது. வேக வைக்கும் போது நுண்ணுயிர் கிருமிகள் அழிந்துவிடும். வடிகட்டி பின் கொதிக்க வைத்து ஆறிய நீரை தான் குடிக்க வேண்டும். அப்போது தான் நீரில் உள்ள கிருமிகள் அழிந்து போகும். தோலினால் முற்றிலும் மூடப்பட்டிருந்து தோலை உரித்து கொடுக்கும் பழங்களை கொடுப்பது நல்லது. உதாரணமாக ஆரஞ்சு பழம். ஏனென்றால் திராட்சை போன்ற பழங்கள் தெருக்களில் விற்கப்படும் போது ஈக்கள் அவைகளின் மேல் அமர்ந்து நோய் கிருமிகளை பரப்பும். வேறு அஸ்தங்களினாலும் அந்த பழங்கள் கெட்டுவிடலாம். குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிறவர்கள் இரண்டு கைகளையும் நன்றாக கழுவிவிட்டு உணவு ஊட்ட வேண்டும். உணவு தட்டுகளை வெந்நீரில் கழுவிய பின்தான் உணவை தட்டில் எடுக்க வேண்டும். சுத்தமில்லாத உணவு நோய் தொற்றை கொண்டு வரும். இது நோயுள்ள குழந்தைகளுக்கு பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும்.
சிறந்த உணவு பழக்க வழக்கங்கள்.
இயற்கையாக பெற்ற உணவுப் பொருட்களை சுத்திகரிக்காது முழுமையாக உண்ணவும், எடுத்துக்காட்டு கைக்குத்தல் அரிசி, முழு பயிர்கள் போன்றவை. மைதா, ரவை போன்ற நார்ச்சத்து குறைவான உணவுப் பொருட்களை தவிர்க்கவும். முடிந்தவரை சர்க்கரையை தவிர்த்துவிட்டு கருப்பட்டி, வெல்லம் முதலியவற்றை உண்ணலாம். மக்காச்சோளம், அவில், பொரி போன்ற பொருட்களை அதிகம் சமைத்து உணவுகளை உண்ணவும். காய், கனி வகைகளை நன்கு தூய நீரில் கழுவி பின் உண்ணவும். ஏனென்றால் பல்வேறு ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகள் காய் கனிகளின் மீது பயிரிடும் போது தெளிக்கப்படுகின்றன. இவை நாம் உடலுக்கு செல்லும் போது அபாயம் ஏற்படுகிறது. அதிக கொழுப்பு சத்துள்ள உணவு வகைகளை தவிர்க்கவும். எண்ணெயில் சமைக்கப்படும் உணவு வகைகளை உண்பதை குறைக்கவும். அதிக அளவு எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதை நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது புற்றுநோய் வருவதற்கான முதல் காரணமாக இருக்கிறது. உணவில் உப்பின் அளவை குறைக்கவும். அதிக அளவு மசாலா பொருட்களை உணவில் சேர்க்க வேண்டாம். காரமான மசாலாவை அதிகப்படுத்தினால் உப்பையும் அதிகம் சேர்க்க நேரிடும். நன்கு வறுபட்ட கரிந்து போன உணவு வகைகளை உண்ண வேண்டாம். நீராவியில் வேக வைத்த உணவையே பெருமளவில் உண்ணவும். முடிந்தவரை ஊறுகாய் வகைகளையும் அப்பளம் வகைகளையும் தவிர்க்கவும். ஏனென்றால் இப்படி போன்ற பொருட்களில் அதிகமான உப்பை சேர்ப்பதால் நம் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. செயற்கை முறையில் தயாரிக்கும் குளிர்பானங்களை தவிர்த்து தூய பழச்சாறுகளை பருகவும். செயற்கை குளிர்பானங்களின் கலர்கள், வாசனை பொருட்கள், உணவை பதப்படுத்தும் ரசாயனங்கள் உள்ளன. அவை நம் உடலின் நலனை பாதிக்கும். தூய குடிநீரையே பருகவும். நீரை நன்கு காய்ச்சி ஆறிய பின் பருகவும். நீரை சுட வைக்கும் போது சிறிது மஞ்சள், சீரகம், துளசி, இரண்டு வேப்பிலை இலைகளை சேர்த்து காய்ச்சவும், அல்லது அதில் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்து காய்ச்சவும். நம் காய்ச்சி வடிகட்டிய நீரை நம் முற்காலத்தில் பயன்படுத்தியது போல் செப்பு பாத்திரத்தில் ஊற்றி ஆறவிட்டு பின் பருகவும். அடிக்கடி சிறிது சிறிதாக நீர் பருகவும். இதனால் சிறுநீரகங்களுக்கு வேலை பளு குறைக்கப்படுகிறது. அவை சீராக செயல்படுகின்றன. வெளியே செல்லும் போது முடிந்தவரை வீட்டு குடிநீரை கொண்டு செல்லவும். காலை வேளையில் பயணம் செய்ய நேரிடும் போது நீரின் அளவை குறைத்து கொள்ளுங்கள். பாத்திரங்களை சுடுநீரால் கழுவி பயன்படுத்தவும். சிறுநீர் மலம் கழித்த பின்னும் உண்ணும் முன்பும் சோப்பினால் கைகளை நன்கு கழுவி தூய்மை செய்யவும். நோயாளிகள் உடலை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய ஆடைகளையே அணியவும். இப்படிப்பட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி வந்தால் நோயின்றி வாழலாம்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக உணவு பழக்க வழக்கங்களை கேட்டோம் அல்லவா? அடுத்ததாக புற்றுநோயாளிகளின் கவனத்தில் இருக்க வேண்டிய சில விஷயங்களை திருமதி ரஞ்சினி அவங்க சொல்றாங்க, நாம கேட்கலாமா?
சிகிச்சையின் போது உண்டாகும் பக்க விளைவுகளை குறைக்க உணவு சிகிச்சை செய்யலாம். பக்க விளைவுகளுக்கு தகுந்த உணவு சிகிச்சையை மேற்கொள்ளலாம். புற்றுநோய் குணமாக்கும் மருந்துகளோ அல்லது பக்க விளைவுகளை தடுக்கும் மருத்துவர் தரும் மருந்துகளை நீங்கள் சாப்பிடலாம். இந்த வேளைகளில் உணவு சிகிச்சையும் செய்யலாம். மற்ற சிகிச்சைகளோடு உணவு சிகிச்சையும் செய்யும் போது உங்கள் நோய் மிக விரைவாக குணமடையும். சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் உணவு டானிக்குகளை சாப்பிடுவது நல்லதாகும். ஒரே வகையான டானிக்கை தொடர்ந்து சாப்பிடாமல் மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஏதேனும் ஒன்று என்று சாப்பிடுவது நல்லது. புற்றுநோயாளிகளுக்கு சர்க்கரை வியாதி, இருதய நோய் இருந்தால் அதற்கு தக்க உணவை உண்ண வேண்டும். உணவின் சத்து பொருட்கள் என்ற உணவு சத்து பொருட்கள் எதுவோ அந்த வகையான உணவை சாப்பிட்டு பயனடையுங்கள்.
நலமான வாழ்வை பெறுவோம். புற்றுநோயானது நமது உடலில் எந்த பகுதியையும் தாக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இரைப்பை, நுரையீரல், பெருங்குடல், கை கால்கள் என்று எல்லா உறுப்பிலும் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். பெண்களை பொறுத்தவரை மார்பகங்கள், மூளை என்று எந்த பகுதியையும் விட்டு வைப்பதில்லை. இதில் பெண்களுக்கு மார்பகங்கள் மட்டுமல்ல, கர்ப்பப்பையிலும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சூழ்நிலை காரணத்தால் புற்றுநோய் ஏற்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பரம்பரை பரம்பரையாக புற்றுநோயினால் அவதிப்படுவோரும் உண்டு. சில கட்டுப்பாடுகளையும் ஒழுக்க நெறிகளையும் உணவில் போதிய கவனத்தை மேற்கொண்டால் புற்றுநோயின் தாக்கத்திலிருந்து தப்பிவிடலாம். தேவையற்ற சில பழக்க வழக்கங்களை நாமே உண்டு பண்ணி கொண்டு அவதி உறுகிறோம் என்பதே உண்மையே. வெற்றிலை பாக்குடன் புகையிலையும் சேர்த்து மெல்லுவதனால் கன்னத்தில் புற்றுநோய் ஏற்படுகிறது. வெறும் வெற்றிலை பாக்கும் சுண்ணாமும் சேர்த்து சாப்பிட்டால் அது மிகவும் ஜீரணத்திற்குரியதான ஒரு மருந்தாகும். ஆனால் நம் நாட்டில் உள்ளவர்கள் அதனுடன் புகையிலையும் சேர்த்து மெல்லுவதால் கன்னத்தில் புற்றுநோய் ஏற்பட்டு அவதி உறுகிறார்கள். இதே போன்றுதான் புகைப்பிடிப்பதும் பொடி போடுவதும். இதனால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது. எவ்வளவோ அறிவுறுத்தியும் இந்த பழக்கத்தை நம்மை பலர் பின்பற்றி வருவது உண்மையில் வேதனைக்குரியதாகும். இது மட்டுமல்ல, காஃபி, தேயிலை போன்ற பானங்களினால் எந்த விதமான நன்மையும் இல்லை. இவைகள் மிகவும் கொடியவையான கொடியது. இது மட்டும் அல்ல, மது வகைகளையும் அருந்துகிறார்கள். காப்பியையும் தேயிலையும் விட முடியவில்லை என்று கூறலாம். ஆனால் இதற்கு பதிலாக சுக்கு, மிளகு, சீரகம், பனைவெல்லம் சேர்த்த காஃபியை பருகுவது உடலுக்கு மிகவும் நன்மை பயப்பதாகும். ஆனால் இந்த நாகரிக காலத்தில் அனைவரும் காஃபியையும் தேயிலையுமே நாம் விரும்பி சாப்பிடுகிறோம். இதனால் பல பொல்லாத புற்றுநோய்கள் உடம்பின் உறுப்புகள் பலவற்றில் உண்டு பண்ணுகின்றன. அலுமினியம், செம்பு, நிக்கல் போன்ற உலோக பொருட்களை உருவாக்கி பலவிதமான பொருட்களை செய்கிறார்கள். இதனால் பல நோய்க்கு பாலாகுகிறார்கள். அலுமினியத்தை உருக்கி பல பொருட்களை செய்பவர்கள் உடல் புற்றுநோயினால் அவதி உறுகிறார்கள். அவர்களின் இந்த நோய்க்கு அவர்கள் செய்யும் தொழிலே காரணம் என்பதை அவர்கள் அறியவில்லை என்பதே மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். அலுமினிய கட்டியிலிருந்து கம்பிகளாக இழுத்து அதை பின்னர் மின்சார கம்பியாக செய்யும் தொழிலில் ஈடுபடுபவர்கள் பலர் பொல்லாத குடல் புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள். தொழில் வளம் பெருகிய வண்ணம் உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் இந்த தொழில்கள் பலவற்றால் நோய்களும் கூடவே ஏற்படுகின்றன என்பது மறுப்பதற்கில்லை. பணம் புழக்கம் ஏற்படுவது என்னவோ உண்மைதான். அந்த அளவிற்கு பல பொல்லாத நோய்களும் ஏற்படுகிறது. அதில் இதனால் முக்கிய காரணமாக இருப்பது புற்றுநோய் தான். பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள், பிளிம் தயாரிப்பில் ஈடுபடும் தொழிலாளிகள், செல்லோமேன் தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள், பாலி எத்திலின் பாலினை குளோரைடு தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள், நாப்தலின்கள் தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள், டிடிடி போன்றவைகளை தயாரிக்கும் தொழிலாளர்கள் இந்த பொல்லாத நோய்க்கு பெரும்பாலும் ஆளாகிறார்கள். இதில் மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இவர்கள் அனைவருமே தினக்கூலிகள். புனிதமான விவசாயத்தை தவிர மற்ற தொழில்கள் பெரும்பாலும் நோய்களை உண்டு பண்ணவையாகும். இப்பொழுது அந்த புனிதமான விவசாயத்தில் கூட ரசாயன உரங்கள், செயற்கை உரங்களை சேர்ப்பதனால் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அதில் கிடைக்கும் உணவுப் பொருட்களினால் கூட புற்றுநோய்கள் வருகிறது. பஞ்சாலையில் பணிபுரிபவர்கள், ஆஸ்பெட்டாஸ் தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள், பூச்சிக்கொல்லி மருந்து வகைகளை தயாரிக்கும் தொழிலாளர்களும் இந்த நோய்க்கு ஆளாக வாய்ப்பு உண்டு. கதிர்வீச்சினால் புற்றுநோய் ஏற்படுகிறது என்பதை அனைவரும் அறிந்ததே. எக்ஸ் அல்லது காமா கதிர்வீச்சால் புற்று ஏற்படுகிறது என்பதை மருத்துவ வல்லுநர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இவ்வளவு நேரமாக செய்யும் தொழில்கள் மூலம் புற்றுநோயானது நம் உடம்பின் முக்கிய உறுப்புகளை தாக்குகின்றது என்பதை கேட்டறிந்தோம். சிறுநீரகத்தில் ஏற்படும் புற்றுநோய்க்கும் ரசாயன சம்பந்தப்பட்ட தொழில்களே காரணம் என்று ஆராய்ச்சியே கூறுகிறது. ரசாயன முறையில் சாயம் தயாரித்தல் போன்றவனால் சிறுநீரக புற்றுநோய் வரும் என்பது முக்கியமாக பங்கு வகிக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் போன்றவை கொண்டு இயக்கப்படும் இயந்திரங்களிலிருந்து வெளிவரும் புகையினால் கூட புற்றுநோயை உண்டாக்கலாம். இதனால் நம் நாட்டில் எவ்வளவு வாகனங்கள் இருக்கிறது, அதன் மூலம் வரும் புகையினாலே பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே சூழ்நிலை, சுற்றுப்புறம் இவை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமாகும். என்னதான் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்தாலும் பெருகி வரும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை கண்டிப்பாக இந்த புற்றுநோயை உண்டு பண்ணும். எனவே அடிக்கடி பயணம் மேற்கொள்பவர்கள் அவர்கள் எவ்வாறு மேற்கொண்டாலும் பிரச்சனை இல்லை, கொடிய புகை உட்செல்லாமல் இருந்தால் போதும். கிராமப்புறங்களில் சுத்தமான இயற்கை காற்றுடன் வாகன போக்குவரத்தும் குறைவாக உள்ளதால் அவர்களின் நலமான வாழ்வு மேலும் நலம் பெறும் என்று நம்பலாம். கிராமப்புறத்தை போலவே நகர்ப்புறத்திலும் இருந்தால் மிகவும் நல்லது. நேயர்களே, இவ்வளவு நேரமாக குறிஞ்சிப்பூ குழுவினர் மூலம் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவு மூலம் உண்டாகும் புற்றுநோயை நாடக வாயிலாக கேட்டறிந்தோம். மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு சில கவிதை, புற்று நோயாளிகளின் கவனத்தில் வைக்க வேண்டிய சில குறிப்புகள் ஆகியவற்றை கேட்டோம் அல்லவா. இறுதியாக நலமான வாழ்க்கை பெறுவோம் என்ற கருத்துக்களையும் கேட்டோம். எங்களோடு இணைந்திடுங்கள். ரேடியோ கோத்தகிரி 90.4.